الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل العظيم وفي القران المجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியமினால் அன்னியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும் அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்யக்கூடிய தன்மைகளை பயந்து அவனது விளக்கல்களை விட்டு முற்றாகவும் தவிர்க்க கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கு நான் வசியத்தை நல்லபடி செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா உரையிலே அல்லாஹு தஆலா என் மீது விதித்திருக்கக்கூடிய முக்கியமான அடிப்படையான ஒரு கடமையை பற்றி விவரிக்கலாம் என்று நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் உரிய கட்டளையாகவும் போதனையாகவும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் நாம் அறிந்தோ அறியாமலோ இது சில வேளை பல குறைபாடுகளை நாம் விட்டு வருகிறோம். அதுதான் பெற்றோர் வாழிலை பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படையான கடமையாகும். நாம் அல்குர்ஆனை எடுத்து பார்த்தால் அல்லாஹு தஆலா பல இடங்களிலே தனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பற்றி பேசுகிற போது தனக்கு அடுத்ததாக தாய் தந்தையினுடைய கடமையை பேசுகிறார். வாபுதுல்லா அல்லாஹ் ஒருவனை நீங்கள் வணங்குங்கள், வலா துஷ்ரிகூ பிஹி ஷைஆ அல்லாஹ்வுக்கு எதையும் நீங்கள் இணையாக்கி விடாதீர்கள், வபில் வாலிதைஹி இஹ்சானா பெற்றோரோடு மிக நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா தனக்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்லிவிட்டு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்கிறார். சூரா அன்னாமிலே மக்களை அழைத்து பல விஷயங்களை சொல்லுமாறு அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு கட்டளை இடுகிறார். நபியே இந்த மக்களை பார்த்து சொல்லுங்கள், குல் தஆலா அத்லுமா அலைக்குமா ஹர்ரமா ரப்புக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு ஹராம் ஆக்கியவற்றை நான் உங்கள் போதி காட்டுகளின் வாருங்கள் என்று இந்த மக்களை நீங்கள் கூப்பிட்டு அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்க வேண்டாம் என்று முதலாவது சொல்லுங்கள். இரண்டாவது வகில் வாலிதைன் எஸ்தானா பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள சொல்லுங்கள். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா கொலை செய்வதை அனாதைகளுடைய சொத்துக்களை அபகரிப்பதை வட்டி வாங்குவது இப்படி பல விஷயங்களை சொல்கிறார். ஆக அல்லாஹ்வுடைய கடமையை சொல்லுகிற போது பெற்றோருடைய கடமையை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். நன்றி செலுத்துவதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிற போதும் வாலிதைன் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் மக்களுக்கு வசியத்து செய்திருக்கிறோம், மனிதனுக்கு வசியத்து செய்திருக்கிறோம். ஏனென்றால் அவனது தாய் கஷ்டத்தின் மேல் கஷ்டத்தை அனுபவித்து அவனை பெற்றெடுத்தாள், ஆமை ரெண்டு வருஷங்கள் அவனுக்கு பால் கொடுத்தாள் என்றெல்லாம் அல்லாஹ்வுத்தாலா சொல்லிவிடுத்துவார். எனவே எனக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் நன்றியுடையவராக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதோடு சேர்த்து பெற்றோருக்கு நன்றி செலுத்துவதை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புக்கு அல்லாஹ் தாவூது இல்லா ஐயாவும் அமிழ்வாடு செய்தானா தன்னை தவிர யாரையும் மறந்து கூடாது என்றும் பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ் உங்களுக்கு அதாவது தீர்ப்பு சொல்லியிருக்கிறான் என்று குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையோடு சேர்த்து குர்ஆனிலே பல இடங்களிலே பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளை சேர்த்து சொல்லப்பட்டது. இந்த உலகத்திலே மனிதன் மிகவித கட்டாயப்பட்ட கடமைப்பட்ட ஒன்றாக பெற்றோர் நலன் பேணுதல் என்ற அம்சம் இருக்கும். இதை இஸ்லாம் மிகப்பெரிய இபாதத்தாகவும் சொல்லுகிறது. இப்படி மசூத் ரலி அல்லாஹு அன்ஹு வந்து அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஐயுல் அமாலி அஃபல், அமல்களிலே மிகச்சிறந்த அமல் எது என்று கேட்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, உரிய நேரத்தில் சொல்லப்படக்கூடிய தொழுகை தான் அமல்களிலே சிறந்தது என்று சொல்கிறார்கள். அதற்கு அடுத்தது என்ன என்று கேட்டபோது, பிர்ருல் வாலிதைன், பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது என்று நபி ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். மூன்றாவது என்ன என்று சொல்கிற போது, ஜிஹாது ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முதலாவது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே மிகப்பெரிய தொழுகை, அதற்கு அடுத்ததாக பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. ஜிஹாதை கூட மூன்றாவது சொல்லியிருக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சகாபி நபி அவர்களிடத்திலே வருகிறார், என்ன சொல்றார், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்ய வேண்டும் என்றும் நான் அதனால் நன்மையை பெற வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹையுன் வாலிதை, உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். அந்த சகாபி சொன்னார், ஆம் யா ரசூலல்லாஹ், என்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் ரெண்டு பேருக்கும் பணிவிடை செய்வதன் மூலமாக இந்த ஜிஹாதுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள நீ யுத்தத்துக்கெல்லாம் போக வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இன்னொரு நிவாயத்திலே ஒரு சகாபி வந்து கேட்கிறார், நான் போருக்கு போக வேண்டும், அதன் மூலமாக நன்மையை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உங்க நன்மை தான் வேண்டுமா என்று கேட்டார்கள். ஆம் என்று அந்த சகாபி சொன்னார். உன் பெற்றோர்கள் யாராவது ஒரு ஆள் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். அதற்கு நபி அந்த சகாபி சொல்றாரு, ரெண்டு பேருமே உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொன்னபோது, அந்த ரெண்டு பேருக்கு நீ பணிவுடை, அதன் மூலமாக இந்த ஜிஹாதினுடைய நன்மையை நீ பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்றாரு. ஒரு இடத்துல யுத்தம் நடக்கிறது, எல்லா முஸ்லீம்களும் கலந்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற அளவுக்கு ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் அப்போது எல்லாரும் யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும். போருக்கு சிலர் போனால் போதும் என்ற நிலை இருந்தால், அந்த ஒருவர் பெற்றோரை கவனிப்பதா போருக்கு போவதா என்ற பிரச்சனை வந்தால் பெற்றோரை கவனிக்கிற பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. ஏனென்றால் சில நேரங்களிலே போர் பவுலு கிபாயா, சிலர் செய்தால் போதும் என்ற நிலை இருக்கும். ஆனால் பெற்றோர் அவரவருடைய பெற்றோரை அவரவர் பார்ப்பது பருவ ஐ, அவரவர் கட்டாயமாக செய்தாக வேண்டும். இந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதை விட பெற்றோருக்கு நன்மை செய்வதை சிறப்பித்து சொல்கிறார்கள். ஒரு சகாபி ஹிஜ்ரத் போக போகிறார், அவருடைய தாயின் தந்தையும் அணுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்க உம்மா வாப்பாட்ட போய் அவங்க அளவிடமாய் சிரிக்கவே, அதுதான் நீ செய்யற பெரிய இபாதத்தை சொன்னாங்க. உன் தாயினுடைய உள்ளத்திலே நீ கவலை ஏற்படுத்திட்டு வந்திருக்கிறாய், அவர்கள் உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவதால் உண்மையில் உள்ள கடமை என்று சொல்லி அந்த சகாதியை திருப்பி அனுப்பினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆக மிகப்பெரிய அமலாக சிறந்த ஒரு இபாதத்தாக இஸ்லாம் பெற்றோருக்கும் நன்மை செய்வதை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதிகரின் புகார்மனைய வசனங்களை நாம் எடுத்து பார்த்தால், பெற்றோரை நோவையை செய்வது மிகப்பெரிய பாவங்களின் ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மிக மிக பெரும் பாவங்களின் ஒன்றுதான் வாலிதை, பெற்றோரை நோவையை செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்று பேருக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டால் அதில் ஒரு கூட்டம் யார் என்றால் உபோக்குள் வாலிதை, பெற்றோரை நோவையை செய்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இது தெரியும் சகோதர மூமிக்கார், உங்களை அழித்து விடக்கூடிய 77 பெருமா அவங்களை விட்டு ஒழுங்கி கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கேன். அதிலே சிறுத்தை சொன்னார்கள், சூரியத்தில் ஈடுபடுவதை சொன்னார்கள், பெற்றோரை நோயினை செய்வதை சொன்னார்கள், வட்டியை சொன்னார்கள், கொலை செய்வதை சொன்னார்கள். பெற்றோரை நோயினை செய்வது அழிக்கக்கூடிய பெரும்பாவங்களில் ஒன்றாக சொல்றார். பெற்றோரை நோயினை செய்வதால் அவங்களை அடிக்கிறதுதான் நோயினை என்பது கிடையாது. எங்களுடைய செய்கைகள் மூலமாக, எங்களுடைய வார்த்தைகள் மூலமாக அவங்களுடைய மனம் புண்படும் என்றால் அது பெற்றோரை நோயினை செய்தது என்ற அம்சத்துக்கு வந்து சேரும். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் சொன்னால், யார் தனது பெற்றோரை சபிக்கிறானோ அவனை அல்லாஹ் சபிப்பானாக. லான் அல்லாஹு மன் லான நிவாரிலை, பெற்றோரை சபிப்பவனை அல்லாஹ் சபிக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பெற்றோரை யார் ஏற்றுகிறானோ அவன் சாபத்துக்குரிய வந்து தலைவர்கள் கட்டிக்கிறார்கள். அப்போது சகாபாக்கள் கேட்டார்கள், யாரும் சொல்லல, எங்களுடைய யாராவது பெற்றோரை சமீபமானு கேட்டாங்க. சகாபாக்களை பொறுத்தவரை ஆச்சரியமான விஷயம், அவங்களுடைய யாருக்குமே பெற்றோரை குறைவாக பார்க்கிற நிலை இருக்கவில்லை. யாரும் சொல்ல எங்களை யாராவது அவன் பெற்றோரை சமீப்பார் அப்படின்னு யாருமே செய்ய மாட்டேன் சொன்னார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க போய் உங்க உமா அப்பாவை ஏற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனோட பிரச்சனை வருகிறது, பிரச்சனை வந்து அவன் அவனை பேசலாம், இவன் அவனை பேசலாம், ஆனா பேசுறது யாருன்னா இவன் அவனுடைய தாய் தந்தை எடுத்து பேசுறான். உதாரணமா எனக்கு ஒருவரோட பிரச்சனை, நான் அவரது தாய் தந்தை எடுத்து பேசுகிறேன், கேட்டுக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான், அவன் வந்து என் தாய் தந்தை எடுத்து பேசுவான். இப்ப நானே என் தாய் தந்தையை சித்தியவன் போல ஆகுவேன், அதனால் அல்லாஹ்வால சபிக்கப்படுவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏண்ட வாயால நான் என் தாய் தந்தையை திட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, அடுத்தவன் வாயால் திட்டு வாங்கக்கூடிய நிலையை என் தாய் தந்தைக்கு ஏற்படுத்தி கொடுத்தால் அது கூட நான் என் தாய் தந்தையை சரித்ததாக இல்லாததால் பார்க்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இவ்வாறு நாங்கள் அதிர்ச்சிகளை பார்த்தோம் என்றால் பெற்றோரை நோவிலை செய்வதென்றது பெரும்பாவங்களில் ஒன்றாக, சிறுத்துக்கருத்த பெரும்பாவங்கள் ஒன்றாக சொல்லப்படுகிறது. பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது என்பது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை அடுத்த விரைவில் சொல்லப்படுகிறது. ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் அல்லது பெற்றோரோடு மனம் நோவாமல் நடந்து கொள்ளுதல் என்கிற விஷயத்துல நாங்கள் விரும்பிய விரும்பாமலோ எல்லோரும் குறைவிடக்கூடிய நிலை இருக்கிறது. அதற்கு நாங்கள் ஆயுதம் நியாயங்கள் சொல்லிக் கொள்ளலாம், எங்கள் பெற்றோர் தரப்பில் இருக்கக்கூடிய குறைகள் சொல்லிக் கொள்ளலாம். பெற்றோர்கள் குறை செய்தவர்களாக இருந்தாலும் அவங்க விஷயத்துல தவறு விடுவதற்கு பிள்ளைகளுக்கு அனுமதி கிடையாது. இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்வது என்றால், ஒரு மனிதன் செய்யவே கூடாத பெரும்பாவம் இருக்கு. அல்லாஹ்வுத்தால தாய் தந்தையை பற்றி சொல்கிற போது சொல்றான், உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்குமாறு உங்களை நிர்பந்தித்தால் பலா துணை உமா அவர்களுக்கு நீங்கள் கட்டப்படாதீர்கள். அடுத்து என்ன அல்லாஹ் பாருங்க, உமாவும் பாப்பாவும் அல்லாஹ்வுக்கு சிரித்து செய்யுமாறு நிர்பந்திக்கிறார்கள். அப்படி எவ்வளவு மோசமான செயல்பாடு, அல்லாஹ்வுக்கு இணை நிற்குமாறு சொல்றாங்க. அந்த நிலையில் இருந்தால் நீங்க பெற்றோருக்கு கட்டுப்படாதீர்கள். உலக விஷயங்களில் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் சொல்றாங்க. உமாவும் வாப்பாவும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்குமாறு சொன்னாலும் கூட அது கட்டுப்படக்கூடாது. ஆனா ஏழைய விஷயத்தை உலக விஷயங்களில் இணை வைக்குமாறு சொல்லக்கூடிய தாய் தந்தைக்கு கூட நீங்க நல்ல முறையில் தான் நடந்து கொள்ளணும். இப்படி அல்லாஹ்வுக்கெல்லாம் கட்டளை இடுகிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப தாயிலிருந்து அல்லாஹ்வுக்கு இணை வைத்து சொன்னால் கூட உலக விஷயங்களில் அவர்களோடு மோசமாக தனிமையாக நடந்து கொள்வதற்கு அனுமதி கிடையாது. இப்படி இருக்கும் போது பெரும்பாலும் எங்களுக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்தில் தாயோடு தந்தையோடு அதிருப்திகள் இருக்கலாம். அந்த அதிருப்திகளுக்கு அடிப்படை என்று கேட்டால், நானாக்கு செஞ்ச மாதிரி எனக்கு செய்யல, காட்டாக்கு கொடுத்த மாதிரி எனக்கு கொடுக்கல, காணி கொடுத்ததுல எனக்கு வேறுபாடு காட்டிட்டாங்க, வேண்டக்குள்ளே பார்த்த அவங்களுக்குள்ளே பார்த்த மாதிரி எனக்குள்ளேயே பார்த்தல, இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதோ சில காரணங்கள் வச்சிருப்போம். சில நேரம் அவங்க செஞ்சது தவறாக கூட இருந்தாலும் பெற்றோர் தவறு செய்தாலும் தண்டனை கொடுக்கக்கூடிய உரிமை பிள்ளைகளுக்கு கிடையாது. பெற்றோர் அநியாயம் செய்தாலும் திருப்பி அநியாயம் செய்வதற்கான உரிமை பிள்ளைகளுக்கு கிடையாது. அவங்க செய்யக்கூடாதுங்கிற தடை அவங்களுக்கு இருக்குது, ஆனா அந்த அனுமதி கிடையாது. எங்களுடைய தரப்புல பெற்றோர்கள் தரப்பில் தவறு நடந்திருந்தால் மன்னிப்பதும் அதை மறப்பதும் தான் பிள்ளைகளுடைய கடமையை தவிர அதை வச்சு அவங்களை பழிவாங்க முடியாது, அதை வச்சு அவர்களோடு மோசமாக நடக்க முடியாது. அதுக்காக அவங்களுடைய மனதை நோவிக்கிறமாக நடந்து கொள்வதற்கு மாற்றம் அனுமதிக்கவில்லை. கண்ணியத்துக்குரிய சொல்றேன், இந்த பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் என்பதை கடந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எவ்வளவு ரொம்ப நேர்மையான விஷயம் தான் என்று பாருங்க. ஒரு நீண்ட சம்பவம், அதுல ஒரு நிகழ்ச்சி, மூணு பேர் கோயில போய் மாட்டிக் கொள்கிறார்கள். கோயிலுக்கு மேலே இருந்து ஒரு கண்ணு வந்து பாரு வாசலை மறைத்து வருகிறது. கோயிலிருந்து வெளியே வர முடியாத நிலையில் அவங்க அல்லாவிடத்துல அவங்கவுங்க செஞ்ச நன்மைகளை சொல்லி துவா செய்தார்கள். அதுல ஒரு ஆள் அல்லாவிடத்துல சொன்னது என்னன்னு கேட்டா, கடமையாக நான் வீட்டுக்கு ஆடு மேய்த்து விட்டு பால் கொண்டு வருவேன். நான் எந்த உணவு கொண்டு வந்தாலும் முதலாவது உப்மாவுக்கும் பாப்பாவுக்கும் தான் கொடுப்பேன். அவர்கள் குடிந்ததற்கு பிறகுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். ஒரு நாள் நான் பாலை வைத்துக் கொண்டு வருகிறேன், தாயும் தந்தையும் தூங்கி விட்டார்கள். என்னுடைய பிள்ளைகள் பாலுக்காக ஏற்றிக் கொண்டிருந்தார்கள். தாய்களுக்கு கொடுப்பதற்கு முன்னால் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை. ஆனால் தூங்கிக் கொண்டிருக்க முடியாதவர்களை எதிர்த்து அவர்கள் தூக்கத்தை திறக்கவும் நான் விரும்பவில்லை. எனவே என் பிள்ளைகள் என் கால்வழியில் இருந்து அழுது கொண்டிருக்கிற நிலையிலே அவர்கள் எழுதியதற்கு பிறகு அவர்களுக்கு கொடுத்துவிட்டு பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் காத்திருந்தேன். இப்படியே விடிய வரைக்கும் அவர்கள் எழுப்பவே இல்லை. விடிய வரை நான் காத்திருந்தேன். பத்தியோடே குழந்தைகளை காலடியிலே தூங்கிவிட்டார்கள். யாருன்னா, இதை நான் உனக்காகவே செய்கிறேன். இதை நீ பொறுத்திக் கொள்வதாக இருந்தால் இந்த ஆபத்திலிருந்து எங்களை விடுதலை செய் என்று துவா செய்கிறார். கல் அகல்கிறது என்கிற நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்தோம். பெற்றோருக்கு குடித்தலுக்கு பிறகுதான் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வழிமுறை அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். ஏன்னா அவங்களை கண்ணியப்படுத்துவதனுடைய ஒரு அம்சமாக அதை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் கண்ணியத்துக்குரிய சொல்றேன், இந்த நிலையில் இந்த என்னுடைய பெற்றோர்கள் யாருமே இதை எதிர்பார்க்க கிடையாது. இப்படி ஒரு பிள்ளையை விட என்னை முன்னப்படுத்த வேண்டும் என்று எந்த பெற்றோரும் எதிர்பார்ப்பது கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை எடுத்து பார்க்கிற போது பிள்ளைகள் பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்பது, மதிப்பு என்பது, கண்ணியம் என்றது, அவங்களுடைய வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்பது எல்லாமே தள்ளி வைக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அன்னை காலமாக எங்களுடைய நாட்டிலே தந்தையை கொண்டு நாய் கூட்டிலே வைத்து விட்டு நாயை கொண்டு வந்து பெற்றோர் மேலே வைத்திருக்கக்கூடிய காட்சிகள், தாயை கொண்டு வந்து கோழி கூட்டிலே அடைஞ்சு வைக்கக்கூடிய காட்சிகள், அந்நிய சமூகத்திலே நடக்கக்கூடிய சில காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். இது அந்நிய சமூகத்துக்கு மாற்ற முடியது கிடையாது. எங்களுடைய சமுதாயத்திலும் இப்படி புறக்கணிக்கப்பட்ட பெற்றோர்கள் இருக்கிறார்கள். சில பகுதிகளிலே சில பயோலி முடிந்த தாய்மார்கள் தொழிற்சொல்லி குறைத்துக் கொண்டிருப்பார்கள். அதற்கு சிக்கை வாங்குகிற நிலையில் இருப்பார்கள். அவங்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தால் ஏழு எட்டு பிள்ளைகளை எடுத்து வளர்த்திருப்பார்கள். அந்த ஏழு எட்டு பிள்ளைகளுக்கு 30-40 சேவைப்பிள்ளைகள் இருக்கு. பிள்ளைகள் வந்து அவ்வளவு இருக்கிற நிலையில் அவங்க அடுத்து ஒருத்தர கையேந்துகிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். சில நேரங்களிலே 4-5 பிள்ளைகளை வளர்த்திருப்பார்கள். ஒரு தாயின் தகப்பில் இருந்து 4-5 பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு பார்த்து, மருத்துவ செலவு பார்த்து, பாதுகாப்பு செலவு பார்த்து, உடுப்பு செலவு பார்த்து எல்லாமே பார்த்திருப்பார்கள். அந்த 4-5 பிள்ளைகள் நல்ல நிலையில் இருப்பார்கள். அந்த 4-5 பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு தாய்க்கு ஒரு தந்தையை பார்ப்பது சிரமமாக இருக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். தாயின் தந்தையும் நல்லா இருக்கும் போது யார் வீட்டுனால இருக்கலாம். தாய்க்கோ தந்தைக்கோ நோய் வருகிறது, அவர்கள் சுயமாக இயங்க முடியாத நிலைக்கு வருகிறார்கள் என்றால் அப்போது யாருமே எடுத்துக் கொள்கிற நிலையில் இல்லை. இவ்வளவு நாள் நான் தானே பார்த்தேன். நான் மட்டுமா புள்ள இந்த மாதிரி மனநிலைக்கு வரக்கூடியதே பார்க்கிறோம். ஏன் அவங்க நானாவது உமாதர் இல்லையா, அவருக்கு பார்க்கிற கடமை இல்லையா, என் தங்கைக்கு பார்த்தா என்ன குறைஞ்சா போயிருந்து சொல்லி இந்த நிலைக்கு வருவதை நான் பார்க்கிறோம். சொன்னார்கள் அவன் நாசமா போகட்டும், அவன் நாசமா போகட்டும், அவன் நாசமா போகட்டும் என்று சொன்னார்கள். கேட்டார்கள், யாரை சொல்லுங்க என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யாராவது ஒருவருக்கு வயது முடிந்த தாயின் தந்தையில் இருந்து அல்லது தாயோ தந்தையோ ஒருவர் இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக யார் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவன் நாசமா போகட்டும் என்று சொன்னார்கள். தாயவர்கள் பயோதிபத்தில் இருக்கிற போது அவங்களை வைத்து பாக்க கிடைப்பதை முதல் பாக்கியம். ஒருவருடைய தாய் மறந்து போகிறார், அவர் தொப்ப சோகமா அழுது கொண்டே இருக்கிறார். அப்ப ஒருவர் வந்து ஆர்வத்து உள்ளார், ரொம்ப நல்ல வயசாளி, இயங்க முடியாத அளவுக்கு வயசாளி, இது மௌட்டாத வயசு தான், இந்த வயசு அவங்க மௌட்டா போனதுக்கு கூட அழுதுங்கன்னு கேட்ட போது அவருக்கு தாயுடைய மௌத்துக்கான அழுகை அல்ல இது, எனக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு அல்லாஹ் வச்சு ஒரு வாசல் அடைபட்டு விட்டது. தாயோ தந்தையோ வயோதிகத்தில் இருப்பது சொர்க்கம் போறதுக்கான ஒரு வழி. அவங்களுக்கு பணிவிடை கிடைக்கும் என்றால் அதுவே சொர்க்கம் போறதுக்கான வழி. அந்த ஒரு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது சொல்றாரு. ஆனா இன்னும் உள்ள நிலை என்னன்னு சொல்லி சொன்னா, தாய் தகப்பன் வயோதிபர்களாகிவிட்டால் பந்தாடப்படுகிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மை நாளுடைய அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். அந்த தலித நமக்கு வரப்பட்டா அடிமை பெண் ஒரு அதாவது ஒரு எஜமாட்டி ஒரு அடிமை பெண் தன் எஜமாட்டியை தேர்ந்தெடுப்பாளர் சொன்னார்கள். அடிமை பெண் எஜமாட்டியை பெற்றெடுப்பார் என்றால் தாய்மார் அடிமைகளாகவும் பிள்ளைகள் குறிப்பாக பெண் பிள்ளைகள் எஜமானிகளாகவும் மாறுகிற நிலை வரும் என்று வசூலாகவும் இதை ஒரு முன்னறிப்பாக சொல்வதாக சொன்னார்கள். இன்றைக்கு அந்த நிலை மாறி வருகிறது. சில நேரங்களிலே தாய்மார்களை நினைத்து பார்க்கிறவங்க இருக்கிறார்கள். தாயை தாய் என்பதென்றால் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா வேலையும் அவங்களே எடுத்துக்கொண்டு செய்யறாங்க. உமா எல்லா பிள்ளைய பாத்துக்குவா, உமா எல்லா வீட்டுக்கு வசதியா இருக்கும், உமா எல்லா உதவியா இருக்கும். எது வரைக்கும் உமா செயல்படக்கூடிய நிலையில் இருக்கிறாங்களோ அப்ப உமா தேவையா இருக்குது. எப்ப தாயி வேளாண்மை போகிறதோ அப்ப மற்றவங்க பார்த்தா என்ன என்கிற மனநிலைக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணேஸ்வரியே கிறிஸ்தவர்கள் புறக்கணிக்கப்படுவது மறுமை நாளுடைய அடையாளங்கள் ஒன்றாக கவிந்தவர்களாக சொல்கிறார்கள். எனவே இந்த பெற்றோர்களுடைய நலன் நாடுவர் என்றும் குறிப்பாக அவங்க வயோதிபத்தை அடைந்தால் அவர்களோடு நடந்து வரக்கூடிய முறை சம்பந்தமாக எங்களுக்கு ஹதீஸ் குர்ஆனில் அல்லாஹ்வுத்தஆலா கட்டளையாக சொல்றார். இம்மா எவ்வளவு என்ன இந்தங்கள் இவர் அமலுமா அவங்க இலாமுமா எல்லா தப்புமா முக்கி பெற்றோர்களில் ரெண்டு பேருமோ அல்லது ரெண்டு பேரில் ஒருவரோ உங்களிடத்தில் வயோதிபத்தை அடைந்து விட்டால் சீரியர்களோடு அருவருப்பான வெறுப்பை வெளிப்படுத்துகிற வார்த்தையை கூட நீங்கள் சொல்லிடாருங்க. ஏன்னா வயசு போக அவங்களுடைய மனநிலை பலவீனமாக கொண்டு வரும். நாங்கள் கைவிடப்பட்டுவோமோ எங்களை யாரும் பார்க்க மாட்டாங்களோ என்ற அச்சமே வரும். அவங்களுக்கு வயசு போக சின்ன பிள்ளை மாதிரி அவங்க நிலைக்கு ஆளாகுவாங்க. அவங்களோட வெறுப்பை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தை நீங்கள் பேசி விடக்கூடாது. பவுலன் கனியமா அவங்க வேறு பேசினால் கண்ணியமான வார்த்தையை வைத்து பேசுங்கள். இப்படி அல்லாஹ்வுத்தஆலா சொல்லியிருக்கிறார்கள். அவங்களை விலக்கி விடாதீங்க. உங்க இடத்துல இருந்து அவர்களை விலக்கி விடாதீர்கள். அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய வார்த்தை அது சரியா தமிழில் சொல்ல முடியாது. கருணை பண்பு என்ற இறக்கைகளை அவர்களுக்காக தாக்குதல் என்று அல்லாஹ்வுத்தஆலா சொல்றாங்க. இந்த இறக்கையை தாக்குதல் என்றது ஒரு பறவை பறந்து மேல போக நினைச்சா அறிந்துகொள்ளே என்பது
அப்படி இல்லை என்றால் மரபு பக்கமாக போங்கள், நெருக்கமாக போங்கள், உறவில் போவதாக இருந்தால் வாப்பாவும்
சின்ன வயதில் என்னை அன்பு காட்சி வளர்த்த என் தாயே உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்வார்கள். அந்த தாய் பதில் சொல்கிற போது எனது வயோதி புரிந்த காலத்தில் என்னை கண்ணியமாக பார்த்துக் கொள்கிற என் மகனே வாழைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று மகனுக்கு பதில் சொல்வார்கள். ஆனால் நாங்கள் வளர்ந்த விதமும் வளர்க்கப்பட்ட விதமும் எங்களுக்கு சில வேலை தாய் மேல அன்பு இருந்தாலும் அதை வார்த்தைகளால வெளிப்படுத்துவது எங்களுக்கு வெக்கமா இருக்கு. சலாம் சொல்வது கூட வெக்கம் பண்ணக்கூடிய ஒரு மாதிரியான கனநிலையில நாங்க வளர்க்கப்பட்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலையில தான் நாங்க இருக்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இன்னொரு சகாபியை பற்றி சொல்லப்படுகிறது. அவர்கள் தங்களுடைய தாய்க்கு தலைவாழ் விடுவார்கள், தன் கையாலேயே தாய்க்கு உணவு ஊட்டுவார்கள். இது எங்களுக்கு நல்ல கற்பனை பண்ணி பார்க்க முடியாத செயல்பாடாக மாறி போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சோழர்களே, கலீபா மன்சூர் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய கலீபா. நாங்கள் இன்றைக்கு பார்த்த ஜனாதிபதிமார்கள் கிடையாது. ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, பலஸ்தீன், லெபனான், ஜோர்டான் என்று பல நாடுகளை ஒன்றாக ஆட்சி செய்த மிகப்பெரிய ஒரு கலீபா. கொஞ்சம் கடுமையானவரும் கூட, அவர் ரொம்ப கடுமையானவர். ஆனா அவர் உண்மைக்கு முன்னால நின்றார் என்று சொன்னால் அந்த எப்படி சொல்லப்படுவதால் அவருடைய தாடி அவருடைய நெஞ்சில் இருந்து சொல்லப்படும். அப்படியே குறித்த நிலை வந்து உமா என்ன சொல்லாத கேட்டிருப்பான். பெரிய ஒரு ஜனாதிபதி அவருக்கு முன்னால கடற்கரை அறிவாங்க, ஆனா தாய்க்கு முன்னால் நின்றார் அவருடைய நாடி நெஞ்சோடு சேர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தலை நெஞ்சு விடுவார். இதே போல இவ்வாறு இப்படி தெரியும் அவங்களா அவருடைய வீட்டுக்கு ஒருவர் வருகிறார். இப்படி பெரிய ஒரு ஆசை பெரிய ஒரு கலைஞர் அவர்கிட்ட படிச்சவருக்கு மாணவர்கள் வருவாங்க. அவர்கள் அவருடைய வீட்டுக்கு வருகிறார். அவர் ரொம்ப நாடி கோயில் நிறைய இருக்கிறார். அப்ப மருத்துவர் நினைக்கிறாரு இமான் இப்படி செஞ்சு சோமி இல்லையா இருக்கு. அப்ப அவங்க கேட்கிறாங்க இமான் இப்படி செஞ்சு சோமலாம இருக்கிறார். அப்ப அவரோட கூட இருக்கிறவங்க சொல்றாங்க அவருக்கு ஒன்றும் இல்ல, அவங்க உப்பா இருந்தாங்கன்னா இப்படித்தான் அடக்குறகமா இருப்பாரு. உமாவுக்கு முன்னால இருந்தா பார்த்தா ஒரு நோயாளி மாதிரி இருப்பாரு, அவர் அவ்வளவு வழக்கமா இருப்பாரு என்று அவர் இமான் இப்படி சிறிய சம்பவங்கள் அவரை பத்தி சொல்லப்படும். அவர் கண்ணியத்துக்குரிய சொல்றது இதெல்லாம் அவங்க அந்த கட்டுறதுக்கு முன்னால எங்களை சோல் கூட்டிடக்கூடாது, எனக்கு சத்தம் உயர்ந்துடக்கூடாது, எங்களுடைய பார்வை அவங்களை நோய்கள் மாதிரி வந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு சகாபியை பத்தி அவர் மூத்தா போயிருந்தாரு. அந்த சகாபிய வாபல்ல வந்து கேட்கிறாங்க உங்க மகன் எப்படி இருப்பாரு. அதற்கு அந்த வாபா சொல்றாரு பகலில் நடந்தால் முன்னால் எனக்கு முன்னால் வருவான், இரவில் நடந்தால் முன்னால் வருவான். நான் மாடிங்கே நான் வீட்டிலே கீழே இருந்தால் ஒரு வேலைக்காக கூட கூட சேர மாட்டான்னு சொல்றாங்க. வாப்பாக்கு மேல நம்ம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வாப்பா கீழே இருந்தா கூட சேர மாட்டார் என்று அந்த சகாபி தன் மகனை பத்தி சொல்றார். கண்ணியக்கூடிய சொல்றேன், இப்படி நாங்கள் வரலாறுகளை பார்த்தோம் என்றால் எங்களுடைய மூதாதையர்கள் பெற்றோர் நலன் பேணுவது என்ற விஷயத்திலே பெற்றோருக்கு எந்த அடிப்படையில எந்த விதத்திலும் நோயிலே நாம் உண்டாக்கி விடக்கூடாது என்ற நிலையில் ரொம்ப பேரிடராக இருக்கக்கூடிய வரலாற்றை நாங்க பார்க்கலாம். ஆனால் அந்த நிலைமைகள் எல்லாம் அப்படியே எங்களுடைய சமூக அமைப்புல மாறிக்கொண்டு போயிருக்கிறது. நாங்க எங்களுடைய காலத்துல பார்த்த நிலைமை கூட இன்றைக்கு கிடையாது. எங்களுடைய காலத்துல வாப்பாக்கு முன்னால இருக்க பயப்படுவோம், பேச பயப்படுவோம், முன்னால் இருந்தா காலையில் இருக்க மாட்டோம், வாப்பா இருந்தாருன்னா வாப்பாக்கு முன்னால் காலுக்கு மேல கால் போட்டு யாருமே இருக்க மாட்டோம், சட்டம் போது நாங்க பேச மாட்டோம், ஏதாவது தேவைன்னா உமாவை கேள்வி வாப்பாட்ட கேட்போம், இந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது. இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். முன்னால இருந்தா என்ன, காலுக்கு மேல கால் போட்டா என்ன, பிரச்சனையாங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்தது. இப்ப அதெல்லாம் சங்க சாதாரணமாக ஆகிருந்தது. இதெல்லாம் பார்க்கறதுல நேரடியாக தடை செய்யப்பட்ட விஷயங்கள் கிடையாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக ஒருவர் மீது உள்ள மதிப்பையும் மரியாதையும் குறைக்கிறது. அப்படி குறைஞ்சிருக்க பிறகு சொல்லுகிற வார்த்தைக்கு மரியாதை இருக்காது, போடப்படுகிற கட்டளைக்கு மரியாதை இருக்காது. இதுதான் எந்த அளவுக்கு சொல்லுங்கன்னா உமாவோ வாப்பாவோ அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்யுமாறு ஏறினால் கட்டுப்படக்கூடாது. அப்படி பாவத்தை செய்யுமாறு சொன்னாங்கன்னா கட்டுப்படக்கூடாது. ஒரு சுண்ணத்தை நீங்க செய்ய போறீங்க உமாவோ வாப்பாவோ வேணாம்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல ஆயுத கொண்டு கட்டுப்பட வேண்டியிருக்கு. சுண்ணத்தை மறுத்ததுக்கும் இல்லை, சுண்ணத்தை அழிஞ்சதுக்கும் இல்லை. நீ தாடி வைக்கிறீங்க உமா அம்மாவும் தேவைன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கட்டுப்பட முடியாது. ஏன்னா தேவை சுண்ணத்தை அழிக்கிறது. நீங்க ஒரு நாள் பள்ளிக்கு வாருங்க உமா சொல்ற மாதிரி அவசரமா வாங்க நான் இஷா சொல்லும் போது அந்த சின்னத்தெல்லாம் தொழுதா வருவேன் சொல்லுங்க, இல்ல இஷா தொழுதுனே வாங்கன்னு சொல்லலாம், இந்த தொழுதுனே போய் ஆகணும். மூன்று நாள் உமா வந்து போகும்போது மூன்று நாள் உமா வந்து போகும்போது மூணு நாள் அவர் பதில் சொல்றாரு. அந்த தாய் வேதனைப்பட்டு நீ விபச்சாரி முகத்தில் முடிக்காம மௌத்தாக மாட்டாங்க சாபம் பெற்று போயிட்டாங்க. கடைசியில் அவருக்கு அப்படியான ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அவர் நல்ல மனிதர் என்றதுனால அல்லாஹ்வு தஆலா அவரை பாதுகாத்தார். நீர்ந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஜுரேஜ் என்ற மனிதர் நல்ல மனிதர் அவரை பாதுகாத்தாரு. ஒரு விஷயம் செய்யலாம் செய்யாமல் விடலாம் என்ற விஷயத்தை ஒரு விஷயம் செய்யலாம் செய்யாமல் விடலாம் என்று கூடிய விஷயத்தை சொன்னால் செய்யறது கடமை. சில பேர் தவறா விளங்கியிருக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதை சொன்னால் தான் உம்மா அம்மாவை கட்டுப்படணும். அது என்ன உம்மா அம்மாவை கட்டுப்பாரு, அல்லாஹ்வுக்கு ரசூலும் கட்டுப்படும். குர்ஆன் குர்ஆன்ல ஹதீஸ்ல செய்யலாம் செய்யாமல் விடலாம்னு ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஜாய் ஆகுமான என்ற நிலையில தந்திருந்தா அப்ப தாய் தாப்பன் சொன்னா செய்யணும், வேணாண்டா விட்டுணும். இந்த முக்கியத்துவத்தை இஸ்லாம் தாய்மந்தி கொடுத்திருக்கிறது. எனவே நன்றியே பெற்றோர் விஷயத்துல நமக்கு எல்லாரும் தவறு விட்டுருப்போம். அவரோட மனசு நோய்கள் விஷயத்துல அவங்களோட பாதிப்புடைய விஷயத்துல வச்சு தவறு விட்டுருப்போம். எனவே அந்த தவறை நாங்கள்தான் களையணும். அந்த கலையிலிருந்து அல்லாவுக்கால யாருக்கு வாய்ப்பு தந்திருக்கிறாங்களோ அவங்க பாக்கியசாலிகள். அந்த தவறு செஞ்சு பெற்றோர்கள் மரணத்தில் இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வேறு சில நன்மைகள் இருக்குது. அதை செய்தாலும் அதுல நம்ம ஈடுபடுறதுக்கு முயற்சி வேணும். ஏன்னா பெற்றோருக்கு செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்ல அவங்க மன்னிக்காத வரையில அல்லாவுக்கு மன்னிப்பை பெற முடியாது. இந்த ஒரு அடிப்படையை புரிந்து கொண்டோம். தாயில் நமக்கு இருப்பார்கள் என்றால் இருக்கக்கூடிய அவங்களை நாங்க நல்ல முறையில அனுசரித்து அவங்க மூலமாக அல்லாவுடைய அருளை சொல்வதற்கு நாங்க முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இஸ்லாம் காட்டிக்கக்கூடிய மாற்று வழிகளை கடைபிடிக்காவது அந்த அருளை பெறுவதற்கு முயற்சிய வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் ஜல்லா சானவுத்தாலா எங்களோட எங்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில வாழ்ந்து அவர்களுடைய திருப்தியையும் அல்லாவுடைய திருப்தியை பெறுவதற்கு நம் அனைவருக்கும் கௌரவிக்குவானாக. வாங்க கௌவானா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இரண்டாம் வகுப்பில் சுருக்கமாக பெற்றோர்கள் இருந்தாலோ அல்லது இல்லை என்றாலோ நாம் செய்ய வேண்டிய சில கடமைகளை சுட்டிக்காட்டலாம் நினைக்கிறேன். முதலாவதாக எமது பெற்றோருக்காக நாம் தினமும் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இது பெற்றோர்களுக்காக மட்டுமல்ல, ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீம்களாக கூட இறந்து போன முஸ்லீம்களுக்காகவும் பாவ மன்னிப்பு கேட்பதை இஸ்லாம் சிறப்பித்து சொல்லியிருக்கிறது. குறிப்பாக பெற்றோர்கள் அவர்கள் மரணித்தவர்களாக இருந்தாலும் சொன்னால் நாம் செய்யக்கூடிய எல்லா துவாரிலும் கட்டாயமாக பெற்றோர்களை சேர்த்து அவங்களுடைய பாவ மன்னிப்புக்காக நாங்கள் துவா செய்ய வேண்டும். இது அவங்களுக்காக நாங்கள் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார் என்ற ஒரு கடமை. இரண்டாவது பெற்றோருக்காக துவா செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா மாத்தல் இன்சான் இன்கத்தானும் அமலும், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா காரியங்களும் துண்டிக்கப்பட்டுவிடும். அவனுக்கும் அதாவது உலகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. மூன்றை தவிர என்று சொல்லிவிட்டு அவ்வளவு சாலியும் எதுவும் உலகும் ஒருவன் மரணிக்கிற போது தனக்காக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பிள்ளையை விட்டு சென்றிருப்பார் என்றால் அதன் பயனை அவர் அடைவார் என்று சொல்லியிருக்கிறார். எனவே பெற்றோருக்காக நம்ம எந்த துவா செய்தாலும் அவங்களுக்கு தான் ஒரு துவா செய்ய வேண்டும். அதுல துருவா எங்களுக்கு கட்டுத்தந்தான் சபையிறார் என்கிற துவாரை குருவான் எங்களுக்கு கட்டுத்தந்திருக்கிறது. மூன்றாவது, அவங்க ஏதாவது கடன் பெற்றதால் அந்த கடனை நாங்கள் அடைக்க வேண்டும். இது மாற்றம் எங்களுக்கு ஈடுபடக்கூடிய மிக முக்கியமான கடமை. பெற்றோர்களுக்கு கடன் இருந்தால் பிள்ளைகள் அதை அழைக்க வேண்டும். எந்த வழியிலால் இதை நாங்கள் செய்ய வேண்டும்? ஜாபீர் வழி எல்லாம் அவர்கள் மௌனிக்கிற நேரத்தில் அந்த மகனுக்கு சொல்லிட்டு போன வசியத்தில் இதை உடனே சொல்றாங்க, மகனே நான் போருக்கு போறாங்க, போகும்போது சொல்றாங்க எனக்கு கடன் இருக்குது, அந்த கடனை நீ அடைக்கணும். எனக்கு நிறைய பொம்பளை பிள்ளைகள் இருக்குது, நான் மூத்தா போனா இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு நீ தான் பொறுப்பா இருக்கணும். அவர் இது கடன் இதை எடுத்து செஞ்சாருன்றதை நாங்கள் ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஆனா பெற்றோருக்கு கடன் இருந்தா அந்த கடன்களை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவது, பெற்றோர்கள் பிடிக்க வேண்டிய நோம்புகளை பிடிக்காமல் கவனித்திருந்தால், கலா நோம்பு இருந்தால், பெற்றோர்கள் நேர்த்தைகள் செய்து அதை நிறைவேற்றாமல் மரணித்திருந்தால், அந்த கலா நோம்புகளை அந்த நேர்த்தைகளை அதன் பெற்றோர்கள் தவறு செய்து கப்பாரா செய்ய வேண்டியிருந்தால், கப்பாரா என்று சொன்னால் ஒரு தவறுக்கு தெண்டர் பரிகாரம் கட்ட வேண்டியிருந்தால் அந்த தெண்டர் பரிகாரத்தை நாங்கள் செய்யணும். உதாரணமா எனக்கு தெரியும், என் பாப்பா மௌட்டா நேரத்தில் ஒரு ரம்ஜானுக்கு கூட மௌட்டானால அந்த ரம்ஜான் ஒரு அஞ்சு நோம்பு பத்து நோம்பு பிடிச்சிருக்கோம், மீதி நோம்பு அவர் பிடிக்கல. நான் இப்ப என்னுடைய பாப்பாவுக்காக அந்த நோம்பை பிடிக்கலாம், பாப்பாவுக்கு அந்த கலா நோம்பை நாங்கள் பிடிக்கலாம். இதே போன்று அவங்க நேர்த்து செய்யிருந்தாங்கன்னா அந்த நேர்த்தியை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஒரு சகாமி பெண்மணி வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, யாரும் சொல்லலாம், என்னுடைய தாய் கடலில் ஒரு ஆபத்துல மாட்டிக் கொண்டாங்க, ஒரு மாதம் நோம்பு பிடிப்பதாக நேர்த்து வைத்தாங்க, அந்த ஆபத்துல இருந்து தப்பிட்டாங்க, பிறகு அந்த நோம்பை பிடிக்கிறதுக்கே மௌத்தா போயிட்டாங்க. என் தாய்க்கான அந்த நோம்பை நான் பிடித்தால் அது அவங்களுக்கு சேருமானு கேட்டாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது, உன் தாய் யாரிடமாவது கடன் பெற்றதுக்கோ அந்த கடனை நீ அடைப்பாய் அல்லவா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்ன போது, உன் தாய் அல்லாஹ்வுக்குப்பட்ட கடன் இது, அதை அடைஞ்சது அளவு முக்கியம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோம்பை நோக்குமாறு சொன்னார். எனவே தாய் நோம்பை ஏதாவது நேர்த்தை வைத்திருந்தால் அந்த நேர்த்தை நோம்புகளை நான் பிடிக்க வேண்டும். அதே மாதிரி நேர்த்தை எதுவாக இருக்குமோ அது ஆகுமான நேர்த்தியாக இருந்தால் அதை நானும் செய்ய வேண்டும். அதே போல அவன் கப்பாரா ஏதாவது தவறு செய்து செண்ட பரிகாரம் கட்ட வேண்டியிருந்தால் அந்த செண்ட பரிகாரத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அடுத்ததாக, தாயோ தந்தையோ மார்க்கெட்டுக்கு முரணில்லாத ஏதாவது வசியத்துக்கள் செய்திருந்தால், நான் மௌத்தா பிறந்தது போறவோ கடைசி புள்ளி சும்மா இருக்கு, இந்த பிள்ளைகளுக்கு தான் நல்ல முறையில் கவனிச்சுக்கணும்னு சொல்லி சொன்னா அது தாய் எங்கள் மீது இருந்த கடமை. நம்ம தாயை மதிக்கக்கூடிய அடையாளம் அந்த கடமையை நிறைவேற்றது. அவர் என்னுடைய சொல்ற இந்த மாதிரி ஒரு பங்கு கொடுங்க என்று ஒரு குறிப்பிட்டு சொல்றாங்க. உமா மௌத்தா போனது கூட உமா வைத்தா எங்களுக்கு சொத்து நாங்க பிடிக்க முடியாது. அவங்க யாருக்கு குடும்பத்துக்கு வந்தாங்களோ அது சொத்தின் மூன்று ஒரு பகுதியை விட அதிகமாக இருக்காத வரையில் கட்டாயமாக கொடுத்தாங்க அவரோட வசியத்துக்களை நிறைவேற்றுவது. இதே போல கண்ணியக்கூடிய சகோதரர்கள், பெற்றோர்களுடைய மரணத்துக்கு பிறகு அவங்க யார் மேல நேசம் வச்சிருந்தாங்களோ அவங்களுடனான உறவுகளை நம்ம தொடர்றது அவங்களுக்கு செய்த கடமைகள் ஒன்றாக மார்க்கம் என்று சொல்லியிருக்கு. ஒரு நாள் இவ்வளவு உமர் வழியெல்லாம் ஒரு பயணம் போறாங்க, இறைவன் இன்னொரு நாட்டாள் நாட்டுக்குற அரபி வர்றாங்க, அவங்களுடைய வாகனத்திலிருந்து இறங்குறாங்க, இறங்கி அந்த வாகனத்தை அவருக்கு கொடுத்தாங்க, அவனுடைய தோழில் இருந்த ஒரு சுண்டை எடுத்து அவருக்கு போட்டுனாங்க, இவ்வளவு உமர் இல்லாம அவனுடைய தலப்பாறை எடுத்து அவருக்கு கொடுத்தாங்க. தலப்பாறைங்கிறது அவர்கள் கண்ணியத்தில் போடுவாங்க, அதை இந்த வாரத்துக்கு கொடுக்கணும் கண்ணியமாகவும் கருதப்படும். இதை பார்த்து கொண்டிருந்தவருக்கு ஆச்சரியமாயிருச்சு, நாட்டுக்குள்ள அரபி எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவான், இவர் போய் ஒட்டாவது கலவையே கொடுக்குறாரு, சோர்வையை கொடுக்குறாரு, தலப்பாறையை கொடுக்குறாரு, ஏன் இப்படி செய்யறாரு சொல்லி ஆச்சரியப்பட்டு தெரிஞ்சாங்க. எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. சாதாரணமா ஒரு அபியா கேட்கிறவனுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கும் போது எதை கொடுத்தாலும் திருவாங்க, நம்ம ஒரு மின்சாரம் கொடுக்குற மாதிரி கொடுக்கும் போது எதிர்பார்க்க வரும். நீங்க எதுக்கு இப்படி செய்யுங்கன்னு கேட்கிற போது உமர் குரு வந்தாங்க சொல்றாங்க, இவர் இந்த வாப்பா இருக்கிறாரு, அவர் எந்த வாப்பாட கூட்டாளி, நான் இவருக்கு இவருக்கான இல்ல, இவர்கள் வாப்பாக்க கொடுக்கக்கூடிய கணியம் தான் இவருக்கு கொடுத்தது. அவங்க வாப்பாக்கு நான் கணியம் கொடுக்கலன்னா அவரோட வாப்பா இருக்கிறதுக்காக, எந்த வாப்பாட கூட்டாளிங்கிறதுக்காக கொடுத்தது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் தன் தந்தையை செய்கிற கடமைகளில் ஒன்று அவர் யாரையெல்லாம் நேசிக்கிறாரோ அவங்களை மதிக்கவும் அவர்கள் செய்யணும் என்று சொல்லியிருக்கிறாங்க. எனவேதான் நான் இந்த நாட்டுக்குள் ஆரம்பித்து இவ்வளவு கணியத்தை கொடுத்தேன் என்று சொன்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க யோசிச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. பாப்பாவுடைய கூட்டாளிய பிள்ளைங்கிறதுனால கண்ணியப்படுத்திருக்காங்க. அப்ப பாப்பாவை எவ்வளவு கண்ணியப்படுத்தணும்ன்றதை நாங்க புரிந்து கொள்ளலாம். இதே போல பெற்றோருக்கு தாய் தரப்பின் மூலமாக வரக்கூடிய உறவு, கல்யாணத்தின் மூலமா எங்களுக்கு சில உறவு வரும். ஆனால் தாய் மூலமாக சில உறவுகள் வருகிறது, தந்தை மூலமாக சில உறவுகள் வரும். தாய் தரப்பன் மறந்ததுக்கு பிறகு அந்த தாய் தரப்பனுடைய அந்த உறவுகளை பேணுவதுன்றது இந்த தாய் தரப்பனுடைய கண்ணியத்தை சேர்ந்தது என்றதை நாங்க அதிகப்பட பார்ப்போம். அதெல்லாம் அப்படியே அறிவிப்பு இருக்கு. ஒரு காலத்துல எல்லாருமே கூட்டு குடும்பமா வாழ்கிற போது பாட்டா பெரியப்பா அந்த குடும்ப உறவுகள்லாம் இருக்கு. ஆனா இப்ப செதறி போய் வாழ்கிற காலத்துல பாப்பாவை தெரியும், சாச்சாவை தெரியாது, பெரியப்பாவை தெரியாதுன்ற உருவாகி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை நாங்க பாக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இந்த பெற்றோர் நலனோட சேர்ந்துதான் குடும்ப கண்ணியம், குடும்ப உறவு, குடும்பத்தோட இருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் உருவாகும். எனவே இந்த பெற்றோர் நலன் விஷயத்துல நாம் கூடுதல் முக்கியத்துவம் சுட்ட வேண்டியிருக்குது, அதுல கவனம் செலுத்த வேண்டியிருக்குது. சில நேரங்களில் சில சங்கடங்கள் இருக்கலாம், சில நேரங்களில் தாய்கள் கொண்ட தவறுகளும் இருக்கலாம். தவறு ஏன்னா அவங்களுடைய தவறுகளை நினைச்சு நம்ம வெறுப்புகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடாது. எங்களும் நாங்க இன்றைக்கு படித்த படிப்பை வச்சு எங்க உமா பாப்பா 50 வருஷத்துக்கு முன்னால 30 வருஷத்துக்கு முன்னால வைக்க தவறுகளை நம்ம தீர்வு பண்ண முடியாது. அந்த காலத்துல நாங்க வாழ்ந்தா நாங்களும் அப்படித்தான் இருந்திருக்கோம். நாங்க நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு எங்களை இங்கே மூளையை வச்சு போட்டு 30 வருஷத்துக்கு முன்னாலே எங்க பாப்பா இப்படி செஞ்சிருக்காரு, 40 வருஷத்துக்கு முன்னால எங்க அம்மா இப்படி செஞ்சு அவங்க இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு சொன்னா அன்றைக்கு அவங்களுக்கு இருந்த மூளை, அவங்களுக்கு இருந்த சூழ்நிலை, அவங்க இருந்த சமூகத்தினர் வச்சு அவங்க செயல்படுத்திருக்காங்க. அதனால சில பாதிப்புகள் எங்களுக்கு இருந்தாலும் கூட அதை வச்சு நாங்க அவங்க மேல குறையோ, அதாவது அவங்க மேல தப்பையும் நம்ம கொள்ள முடியாது. அவன் அத்தனையும் மறக்கப்பட வேண்டியது, மன்னிக்கப்பட வேண்டியது. ஏன்னா படிப்படைக்காக அவங்க அப்படி செய்தாங்க, அந்த மாதிரி நம்ம செஞ்சிட கூடாது. ஒரு படிப்படை நம்ம எடுத்துக் கொள்ளலாம், குற்றம் குறை நடந்ததுக்காக நம்ம இருக்க முடியாது. எனவே பெற்றோருடைய மனத்தை எந்த விதத்துல நம்ம நோய்ச்சிடக் கூடாது என்கிற கூடுதல் கரிசனையோட என்னுடைய வார்த்தையை நம்ம கொண்டு செல்லணும். அதுல தாய் தரப்பனுடைய திருப்தியை நாங்க பெறுவோம்னு சொன்னா எனவே தாய்தாசனை முடிந்தவரை திருப்திப்படுத்துவதை கூட அல்லாவுடைய திருப்தியை பெற்றுக் கொள்ளலாம். நாம பேசினாலோ செயலினாலோ நாம் செய்யக்கூடிய நடவடிக்கையினாலோ பெற்றோர்கள் மனம் நோவார்கள் என்றால் அல்லாவுடைய விருப்புகளாக ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த ஒரு நிலை எனக்கோ உங்களுக்கு ஏற்பட்டு வரக்கூடாது. எல்லாம் அல்லா ஜில்ல ஸ்தானம் உண்டாலா பெற்றோர் உயிரோடு இருக்கும் போதும் அவருடைய மரணத்துக்கு பிறகும் அவர்களுக்குரிய கடமைகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய நல்ல பிள்ளைகளாக எங்களை ஆக வேண்டும். அதே போன்ற நல்ல பிள்ளைகளையும் எங்களுக்கும் சந்ததிகளாக தந்தரிட வேண்டும். வாகுரு தௌவானா அனைத்து விநாயகத்திலான